சில இடங்கள்ல சில மரங்கள் இப்ப இந்த கல்லை இப்படி சொன்னோம்னா அது தூக்கி மேலே போகும், அந்த பக்கம் தூக்கி வீசுறது. இந்த மாதிரி உணர்வு எல்லாம் காட்டுறது. அப்ப எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, நமக்கு இந்த சக்தி வரும்போது அப்பெல்லாம் ஒரு திமிரி ஏற்படுது. ஒரு மரத்தை காட்டும் போது தூக்கி வீசணும், அப்ப இதெல்லாம் நம்ம குறப்பும்போது நம்மால் ஏதாவது எதிர் இருந்தால் வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்குன்னு இப்படித்தான் திமிரி ஏற்பட்டாரு. அது நல்லபடிக்கு பயன்படுத்த வேண்டவர்கள் அப்பப்பதான் ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு சுற்றி இந்த உணர்வின் தன்மை இன்று வரையிலும் இதை பிறருக்கு நான் எப்படியும் குருநாதன் அவர் கொண்ட மாதிரி மற்றவங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினேன். அது ஒண்ணு நடக்கல. அந்த பொறிக்காரனுக்கு சில இதுகளை யோசிச்சுமே அந்த அவன் எல்லா வகையும் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் ஒரு பக்கத்துல ஆசைப்படும், நான் எதையெல்லாம் செய்து பிடிக்க வேண்டும் என்று கொண்டு வரணும், இந்த உடல் இசைக்குத்தான் மாறியே தவிர அருள் சக்தி பெற வேண்டும் என்று ஒன்றி வந்தவர்கள் இல்லை பெரும்பகுதி. ஆகவே இவ்வளவு பெரிய சிரமங்களை கடந்து இந்த உலகம் எப்படி இருக்குங்கிற நிலையும், இந்த உடலுக்கு பின் எப்படி என்ற நிலையும், பிறவியில்லா நிலைகள் எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த உண்மை எனக்குள் உணர்த்தி, அதில் எது எது உன்னை சந்திக்கும், ஆசை நிலைகள் உனக்குள் திரும்பும், அல்லது ஆசை நிலை இப்படி திரும்பும், உனக்கு எதிரி என்ற நிலை உன்னை தாக்கும் உணர்ச்சி வரும், அப்போது இந்த கடுமையான உணர்வு உணர்வை எடுத்தினால் இது உன்னையும் ஆட்கொண்டுவரும், உனக்கு நல்ல குணங்கள் சொல்லும், அவனையும் காக்க முடியாது, தப்பிலிருந்து மாற்ற முடியாது. இப்படித்தான் கடும் சோதனைகள் போகும் பக்கம் எல்லாம் எதிர்ப்புகளும் நாய் கூட என்னை கடிக்க வரும். அப்போ அதை கூட கடிக்க வரும்போது அதுக்கு என்ன என்னென்ன செய்வது என்றெல்லாம் இப்படி முதல் அனுபவத்தை கூட இப்படித்தான் 20 வருஷம் அனுபவம் பெற்று இது இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்றாலே நான் காடு மேடெல்லாம் அறிந்தேன். இப்போ உங்களுக்குள்ள இந்த சக்தி கொடுத்து உங்களை வளர்த்துக்கொள்ள எனக்கு இன்னும் நிறைய செலவுனா அது ஒவ்வொரு நியமத்திலும் நான் பட்ட அவசியம் இன்னதென்று சொல்ல முடியும். ஆனால் இதை பேணி காத்து எல்லாருக்கும் பெற செய்ய வேண்டும். உண்மையில் அந்த உணர்வின் தன்மை அவர் பெற வேண்டும். அதை நீங்க எடுத்துக்கொண்ட மூச்சுகள் பிறருடைய தீமைகள் அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்றால் நாம் இப்போ அதெல்லாம் கொடுத்து வர்றோம். அதை இப்ப நாம் செய்தவன் என்ன செய்யறாங்க, சாதாரணமா எத்தனையோ வகையில் செய்தோம்னா அங்க கோயிலுக்கு போய் தேடி செய்வாங்க. ஆனா நாம் செய்தோம்னா அதோட சரி, ஏன்னா ரெண்டு ஆப்பிள் பழம் ரெண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் அப்படின்னு எப்படி செய்து போறதுதான். ஆக மனதான உண்மையான உணவான நிலைகள் பெற்ற அந்த தியான வழி அன்பர்கள் தான் இந்த தபவனத்தை வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். ஆக வருவோர் யாரும் அவருடைய நிலைகளைத்தான் பேணி காக்க முடியுகின்றது தவிர அவருடைய தபவனத்தை பற்றி யாரும் தெரிந்தார். தபவன நிலைகள் இன்று வளர்ச்சி அடைந்த அது பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை சேர்ந்த அந்த ஆன்மகான தியான வழி அன்பர்கள் தான் கோடிக்கணக்கில் அவர் அறியாமலேயே இந்த பணங்களை கொட்டிவிட இல்லை என்றால் இன்னைக்கு அந்த நிலைகள் வருவதற்கு இல்லை. இது நான் செய்வேன் என்றோ தெரியாது, அது எப்படி வந்தது என்றே தெரியாது, அது உணர்வு அது வளர்ச்சி அடைகிறது கொண்டு. அதே சமயத்தில் ஒவ்வொரு அன்பர்களும் அதுக்கு வேண்டிய நிலை இந்த தியான வழி அன்பர்கள்தான் அதை கட்டினார்கள் தர. ஏன்னா அவர்கள் இல்லாம வகையில் இன்னைக்கு சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க. சிரமப்பட்டாலும் தபவனத்துக்கு இந்த நிலைகளை அது செய்து கொண்டே தான் இருக்கின்றார். அதன் வழியே தான் வளர்ச்சியாகும். எனக்கு நான் இதை நல்லது செய்ய எனக்கு காசு கொடுன்னு யாருக்கும் கேட்கல. இது எல்லாம் இந்த இயற்கை நிலையை வளர்க்கும் போது குரு வழியில் அந்த வார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆகவே அது வழியில் நடந்துகிட்டு இருக்கேன்னா அதே சமயத்தில் என்னுடைய ஆசை என்னை போல நீங்கள் பெரும் ஞானிகளாக மாற வேண்டும். இதை உங்களுடைய நிலைகள் பிறருடைய தீமைகளை போக்கும் சக்தி உள்ளவர்களான பெரிய மகான்களாக மாற வேண்டும். அதை கண்டுதான் எனக்கு சந்தோஷம் வருமே தவிர இது கிடைத்த உடனே மகான்களை மாறி ஒருவருடைய தீமைகளை போக்கும் மகான்களாக தான் மாற வேண்டுமே தவிர இந்த உடலின் நிச்சயக்கு மாறிடாத அவளை காத்து நல்வழியை கொண்ட வரணுங்கிறதா என்னுடைய முழுமையான. ஏன்னா வயசு 76 ஆகி போச்சு, வயசு கூட்டவும் செய்யலாம், அதே சமயத்தில் போதவும் நிறுத்திக் கொள்ளவும் செய்யலாம். ஆனால் அதுக்குள் நீங்க முழுமை பெற்றால்தான் இதை செயல்படுத்த முடியும். ஏன்னா அதைத்தான் நம்ம ரொம்ப வழிபடுத்தி இப்ப இதை உங்களுக்குள் இந்த சக்தி பெற்றவங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையிலும் வழிகாட்டுவர்கள். ஆனால் இப்ப உபதேசித்த உணர்வுகள்லாம் நம் மற்றவங்களுக்கு எப்படி உங்களை இயக்குகின்றது, அதுல இருந்து நீங்க எப்படி மேல வேண்டும் என்று உபாயத்து கூறி பதிவு செய்து அந்த பதிவு நிலைகள் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணத்தால் தீமையின்றி விடுபடுவதும் தீமை செய்வதை அவர் நிறுத்திக் கொள்வதும் நன்மை செய்யும் உணர்வுள்ள மக்களாக நீங்க மாற்றும் திறன் நீங்க பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை நாம் இத்தோடு போறதில்லை. அதனால நீங்க முக்கிய நண்பர்களை இங்க வர சொல்லி இந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி வளர்த்து இன்றைய உலகில் வரும் கடுமையான விஷத்தன்மைகள் எவ்வளவு தேடி செல்வம் இருந்தாலும் அதை காக்கும் திறன் நமக்கு இல்லை. ஆக நம் உடலை காக்கும் திறன் முதல் வர வேண்டும். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில் நிறையணும். அந்த முழுமையின் தன்மை நாம் அடைதல் வேண்டும். இதுதான் நமது லட்சியம். ஆகவே இந்த லட்சியம் நாம் இது நிலை வளர்ப்போம்போது செல்வத்தை நாம் தேடி செல்லணும், செல்வம் தன்னாலே வந்து சேரும். செல்வத்தை குறிக்கோளா வைத்தா அவருடைய ஆசை நிலையில் உடல் பட்டுதான் வரும். ஆக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நீங்கள் பாய்ச்சப்படும் போது அவர்கள் நல்லவராக மாற்ற முடியும். ஆக அவருடைய தீமை உங்களுக்குள் வராதபடி தடுக்க முடியும். இத்தனையோ பெரிய இத்தனையோ நிலைகளுக்கெல்லாம் பல பேர் பல விதமா நம்ம காது கேட்டாப்புல கூட நிறைய குறை பேசி பேசுவாங்க. அவளுக்கு நல்ல மனம் வரட்டும், நல்ல நிலை வரட்டும். ஆனால் அதெல்லாம் தூண்டும் நிலைகள் நான் வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அப்படி கொஞ்சம் செய்து பார்க்கலாமா, அவங்களுக்கு கொஞ்சம் இப்படி திட்டினாங்களே, உடனே திட்டினால அவங்களுக்கு என்ன கஷ்டப்படுதுன்னு செய்து சொன்னோம்னா அவளை திரும்பி வரத்தான் செய்யணும். அதோட கசத்தை உண்டாக்கி நாம் செய்ய வேண்டியது. அவர்கள் எழுத்து உணர்வு திரும்பி பார்க்கும்போது அப்ப அவங்களா தான் திரும்பி வரணும் தர அவளை நாம் கசத்தை உண்டாக்கவே கூடாது. காரணம் இப்ப நம்ம வந்ததுன்னா நம்ம தவறான வழியில் கூட துன்பத்தை கொடுத்து கூட அவர் நல்லபடி திரும்பி வர வேண்டும் என்ற உணர்வை தான் நமக்குள் வளர்த்துக்கொள்ளது. அதான் ஈழியனை நீ எதை என்ன அது உணரும் தன்னை நான் நவரும் உணர்வு எதுவும் உயிரில் பட்டத்தை நான் அரங்கநாதன். ஆக எதை எண்ணுகின்றோமோ அது உணர்வு கொண்டு நம்மை ஆளுகின்றது. நாம் சொல்லை கொண்டு பிறருடைய தீமையிலிருந்து விடுபடும் ஆட்சி ஆக்க வேண்டும். ஆக நாம சொல் அவருடைய உணர்வுகளை தீமையிலிருந்து அவர் உண்மையின் உணர்வுகள் அறிதல் வேண்டும். கேட்கவில்லை என்றால் அவர் உடலுடைய தீமையின் சக்தி நல்லதை பெறாது இருக்கின்றது. எப்படியும் அவருக்குள் பெற வேண்டும் என்ற நிலையும் அவர் உடலை சேர்த்துக் கொண்ட அசுத்தங்கள் நீங்க வேண்டும் என்ற உணர்வை தான் செயல்படுத்த. இதெல்லாம் ஒரு பகுதிதான். நாம் பட்ட அறிவுகள் 20 வருஷம் பட்ட அவசியங்கள் இருக்கவே அது என்னதான் சொல்ல முடியும். காரணம் ஒவ்வொரு மனிதனும் இதை போல சந்தர்ப்பத்தால் எத்தனை வேதனை பெறுகின்றான், ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனை அவசியப்படுகின்றான், அவருக்கு வழிகாட்டுவை யார்? ஆகவே அந்த உயிரை இந்த மனிதனை உருவாக்கி கடைசி நிலை பெருப்பும் தீமை சக்தியில் உள்புகின்றோம். அவனை தெளிவான நிலை விடாதபடி எப்படி மறுக்கின்றது? ஆகவே அவனை காக்கும் உணரும்போது உனக்குள் காக்கும் தண்ணீர், அவன் காத்திரும் உணர்வு அவனுக்குள் வரும்போது அவனுக்குள் விளைந்த நிலை இந்த பூமியான பரமாத்மாவின் நல்ல நிலையில் பலர்கின்றது. அப்படி பலரப்போது தீமை என்ற உணர்வுகள் மாற்றிடும் உணர்வுகள் ஒவ்வொரு மனிதன் உடலிருந்து வெளிப்படும் போது இந்த பூமியும் பரிசுத்தமாகின்றது. ஆகவே இதை பரிசுத்தமாக்குவதற்கு நம் மனிதன் நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் நமது ஆன்மாவில் வெளிப்படும் உணர்வுகள் இந்த புவியின் நிலைகளில் மாற்றி அமைக்கும் என்பதற்குத்தான் அந்த ஞானிகள் சொன்ன இந்த உணர்வு தான் ஆலயங்களை பரிவாக்கப்பட்டது. மனிதனுக்குள் நல்ல குணங்களாகிய மனிதன் உருவாக்கிய இந்த நிலைகள் தான் கோயில்களாக அமைத்தான் ஞானிகள். அந்த ஞானிகள் பாதையில் எல்லாரும் சொல்றாங்கன்னா இல்லை, தனக்கு சொத்து வேணும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலை எனக்கு ஆகாதவன் கொடுத்தேன் கொடுக்கலை என்று சாபமிடும் ஆலயங்களாக இப்ப மாற்றிவிட்டார்களே தவிர இதை மாற்றுவதற்கு எந்தெந்த நிலைகள் செய்கின்றன? மனிதன் தெரிந்து வாழவும் அறியாத இயக்கம் இருந்து மீளவும் தனக்குள் பகமை உணரை மாற்றி அந்த ஒன்று பொட்டு வாழும் இடம்தான் இந்த ஆலயம். ஆக இந்த உண்மையின் தன்மை மக்களுக்கு எடுத்துக்காட்டு. இதை சின்னவன் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் உன்னை பேசத்தாங்குவாங்க பேசத்தான் செய்வாங்க. ஆக அவர்கள் ஆசை கொடுத்து தேங்காய் பழத்தை உடைச்சி மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கொண்ட பின் அந்த தெய்வம் காப்பாற்று அந்த நிலையைத்தான் நீங்க சொல்லியிருந்தீர்கள். இந்த மந்திரத்தில் ஒளிவிதனால் அந்த மந்திர உணர்வு பரிவான பின் இவன் இறந்த பின் எந்தெந்த மந்திரத்துக்கு இடையிடையே அபிஷேகம் ஆராதனை செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை மந்திரத்தை ஜபிக்க முழு ஆன்மா இன்னொருவன் கையில் கைவல்யமாகும் நிலைக்குத்தான் இது நடக்கின்றதை தவிர இவன் உண்மையின் உணர்வின் தன்மை தனக்குள் அந்த தெய்வீக உணர்வனை தனக்கு எடுத்து இந்த ஆலயம் வருவரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எல்லோரும் அங்க வந்து சிறப்பும்போது நம்ம பகமை எப்படி மாறி? ஏற்கனவே ஆலய பண்புகளை பற்றி முந்தி சொல்லியுள்ளேன். இதையெல்லாம் இந்த கோயிலும் உண்மை உணர்வு உணர்த்தும் நிலையில் மக்களுக்கு தெளிந்து அது வர வேண்டும் என்ற உணர்வை நீ ஊத்து. இதைத்தான் சொன்ன அமைத்து கோயில மறித்து நடக்க வேண்டும் மனிதன். நம் உடலே கோயில் ஆகின்றது. மனிதனானக்கும் தீமை அகற்றும் உணர்வு பெற்ற நல்ல உணர்வுகள் நமக்குள் அதுவே நமக்குள் தெய்வமாகும். அந்த தெய்வ நிலை காக்கதால் உருவம் வைத்து நல்ல குணங்களை எண்ணி உயிரை சேர்த்து உணர்வின் நிலையை உடலை பரப்பி நல்ல குணங்களை காப்பாற்று. ஆக இதை ஒவ்வொரு மனிதன் உள்ள நிலை மனிதனாக உருவாக்கப்பட்ட அந்த நல்ல குணங்களை எப்படி காக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆலயத்தை தெளிவாக கொள்ளும். இன்னைக்கு ஆலயத்தை நம்ம மறிக்கவா செய்யணும்? கோயிலில் போய் தேங்காய் பழத்தை உடைச்சி ஒவ்வொரு கோயிலையும் கிரிவலம் வர்றாங்க. அங்கே வந்து திறந்த வெளியிருந்தவொடனே என்ன செய்யணும்? தேங்காய் உடைச்சி எல்லாம் நின்று வாழைப்பழத்தை உடைச்சி அங்கே போட்டு இந்த சரக்கு இங்கே போட்டுருவாங்க. வந்தவொடனே நான் போனேன் அவசியம் பண்ணேன் தின்னேன் அப்படின்னு வரும். அங்கே என்ன பெரிய கோயில்களும் இப்படி தான் நடக்கும். தெரியாம காலில் ஊற்றணும் கோயிலுக்குள்ள போனேன் எவனோ சரட்டை போட்டு விட்டான் காலில் குச்சி அடிச்சு. இப்படித்தான் வழி நடக்கும். ஆலயத்தை நம் மதிப்பே இல்லை. ஆலய பண்புகளை நாம் மதித்து நடத்தவில்லை. ஏனென்ன நம்ம திரிந்து வாழ செய்யக்கூடிய அந்த கோயில் நம்ம ஆசையின் தன்மைகள் அதிகமாக வளர்க்கும் போது அந்த ஆசையை நிராசையாக மாற்ற வேண்டும். ஆசையை ஒவ்வொருத்தரும் நலமாக்க வேண்டும். இந்த ஆசையை ஊற்ற வேண்டும். நீங்க நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்ல வைக்கும் இடம் இது. இந்த ஆலயம் வருவார்கள் அந்த தெய்வீக பண்புகளும் தெய்வீக நிலையா இருக்கணும், அவங்க குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும், என் குடும்பம் எல்லாம் நிலையா இருக்கணும், அவங்க தொழிலெல்லாம் அந்த வளமா இருக்கணும், எல்லாரும் அவங்க சொன்ன என்ன செய்யுது, அந்த தெய்வீக பண்பு வளர்க்கும் ஆலயம் அது. அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா இல்லை? நீங்க இப்ப போய் சொன்னீங்கன்னா சாமி இல்லைங்கிறது தான் போகணும், நாங்க அப்படிதான் மனங்குறோம் அப்படின்னா திருப்பி அதுதான் நான் கோயில இருப்பாரு எல்லாரும் பண்ணேன், நான் இப்படித்தான் மனங்குறேன். சிலர் நொண்டிச்சாக்கு சொல்லி அவர் உணரும் ஆசைத்தான் ஆலயங்களை வளர்த்துக்கணும். ஆலய பண்புகளை இன்னும் நாம் மதித்து நடக்கவில்லை. இதெல்லாம் நம் தியான வழிகள். ஆலயத்துக்கு சென்றால் எப்படி வளர வேண்டும், ஆலயத்தை எப்படி காக்க வேண்டும் என்ற உணர்வை நீங்க உபதேசித்திருப்பார். நீங்க ஒவ்வொருத்தரையும் காக்கும் உணர்ச்சிகள் ஊற்றி உணர்வின் தன்மையை நினைவாக்கி அவரை பகம் உணர்வு மறக்கச் செய்ய அன்பு அரவணைக்கு உணர்வுகளை வளர்ச்சியின் தன்மையாக உங்களுக்குள் விளைந்த உணர்வின் தன்மை நீங்க ஒருவருக்கு சொல்லப்படும் அந்த உணர்வுகளை எங்க உடல்ல விளைவு அதன் வழி அவங்களை வாழச் செய்ய வேண்டும். ஏனென்ற இன்றைய உலகில் தீவிரவாதம் என்ற நிலைகள் அதிகமாக வளர்கின்றன. அந்த தீவிரவாதத்தை போக்க வேண்டும் என்றால் தீவிரவாதம் செய்வதும் அந்த ஆலயத்தில் வழங்குகிறான். நான் செய்தது எனக்கு நியாயமா இருக்குன்னு, அநியாய கொள்ளைக்காரனா இருக்கிறான், அதனால இந்த தெய்வமே அவன் கொலை செய்யறதுக்கு நான் செய்யலை, அவன் குற்றத்தை செய்யணும் அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அந்த மனிதனை கொள்ளுகின்றான். தவிர இவனுக்குள் ஒரு உணர்தலை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை. ஆகவே இதுதான் கடி என்ற நிலைகளை மற்றவை ஒன்றாக்கி தனக்குள் தூய்மையின் தன்னை உருவாக்கி இந்த விஷயத்தின் தன்மை பெறும்போது இதே உணர்வின் தன்மையை ஒருத்தன் ஒரு பக்கம் ஒருவன் கொள்வதும் விஞ்ஞான அறிவால் இந்த மனிதனை பொறு உருவாக்குவதும் இந்த மனிதன் தன்மையை மாற்றி இருப்பது கலி. இப்ப கலியின் உணர்வு அதிகமாக்கும் போது மனித உடலே இந்த மீண்டும் விஷயத்தின் தன்மை ஆகி நாம் கடைசியில் இந்த கலியில் அந்த கலியின் உணர்வு உருவாக்கிய அனைவருமே மீண்டும் பரிணாம வளர்ச்சி தேய்புரைக்கு செல்கின்றனர். ஆனால் இந்த கலிகளிலிருந்து விடுபடக்கூடிய நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுகின்றோம் என்றால் இதிலிருந்து விடுபட்டு நாம் கல்வி என்ற நிலை அடைகின்றோம். உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றல் வேண்டும். ஆக கலி பலரை உணர்வை உருவாக்கலாம், ஆனால் கல்வி என்பதை இருளை போக்கும் உணர்வை அறிவாக இயக்கும் ஒளியின் சரீரமாக நிலைத்தினை அதான் கல்வி. ஒரு உயிரணு தோன்றினாலே கல்வி கல்வி அது உணர்வின் தன்மை அணுக்களை ஒன்றாக சேர்த்து ஒன்றின் வலிமை பெறும்போது கல்வி முழுமை அடைகின்றது. அந்த கல்வி தான் துருவ நட்சத்திரம். அதன் வழி சென்றவர் தான் ஆறாவது அறிவு ஏறாவது நிலை சப்தரிஷி மண்டலம் என்ற நிலை தெளிவாக அகந்த கடவுள் நபராதத்தில் கடைசி நிலையில் கல்வி என்று போவார். இந்த கல்வி என்ற வேஷத்தை போட்டு மந்திரவாதியை கொண்டு கல் கல்வி இங்கே பூமியில் இறங்கி வந்திருக்கிறான் என்ற மந்திரவாதி கொண்டு பேயாட்டம் ஆடத்தியும் நிலைகளும் இதுதான் கலி. ஆகவே அவன் அவன் நிலைகளை அவன் அவன் ஆட்டி படைக்கும் அவன் அவன் இச்சைகளை தான் இங்கு செயல்படுகின்றதை தவிர இந்த மனிதன் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்ற நிலைகளை மறக்கும்படி செய்கின்றன தவிர தன் உயிரே எண்ணிய நிலை உண் என்று இயக்குகின்றான். நம் நுகர்ந்த உணர்வு ஈசனாக இருந்து உருவாக்கின்றான். உணர்வின் தன்மை நம் உடலே சிவம் என்றும் இந்த சிவத்துக்கு பல சக்திகள் இருக்கிறது என்றும் அந்த மனித அமைப்பின் உணரும் பருவம் பெற்றவன் என்றும் அந்த தீமை என்ற நிலை ஏற்றி நல்ல உணர்வின் அந்த நல்ல தெய்வீக பண்புகளை நம் உடலில் உருவாக்க வேண்டும். இதுதான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் அனைத்தும் கொடுத்துள்ளார். அதை நாம் பேணி காக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் இப்ப சொன்னது.